بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. والفجر وليال عشر. يقول المصطفى صلى الله عليه وسلم: ما من أيام العمل فيهن أحب إلى الله من هذه الأيام العشر. فقالوا: يا رسول الله، ولا الجهاد في سبيل الله؟ فقال رسول الله صلى الله عليه وسلم: ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء. மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா. சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை எடுத்தும் அவன் விளக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்துக்கு நீண்ட வாழ்நாட்களை கொடுத்து அதிகமாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருந்தான். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தாகிய எங்களுக்கு குறுகிய வாழ்நாளே வழங்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள்: அஅமாரு உம்மத்தி மா பைன சித்தீன வ சபஈன். என்னுடைய உம்மத்தின் வாழ்நாள் 60-க்கும் 70-க்கும் இடைப்பட்ட காலம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்கள் மீது அன்பு கொண்ட காரணத்தினால், இரக்கம் கொண்ட காரணத்தினால் எங்களுக்கு குறுகிய வாழ்நாளை தந்திருந்தாலும், அந்த வாழ்நாட்களில் சில காலங்களை அல்லாஹ் வைத்து அதில் செய்யக்கூடிய சிறிய சிறிய வணக்கங்களுக்கு கூட பெரிய கூலிகளை வழங்கி அவர்களுக்கு சமமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களை ஆக்கியிருக்கின்றான். அதில் ஒன்றுதான் நாம் ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்திலே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு. அந்த இரவை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுகின்ற பொழுது, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். எனவே அந்த இரவில் நமக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்துவிட்ட என்று சொன்னால், சுமார் 83 வருடங்களுக்கு அதிகமாக வாழ்ந்த ஒரு காலத்தை நாம் அதில் பெற்றுக்கொள்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய காலமாக இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதத்தின் முதல் 10 நாட்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு அது சிறந்தது என்று கூறுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை சிறந்தது என்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே இந்த 10 நாட்களுடைய சிறப்புகளை நாம் சரியாக தெரிந்து அறிந்து வைத்திருந்தால், நோன்பு காலத்தில் எவ்வாறு நாம் அந்த 10 நாட்களை, பிந்திய 10 நாட்களில் லைலத்துல் கதிர் இருக்கிறது என்று கவனத்துடன் அதனை செயல்படுவோமோ, அதே போன்று இந்த 10 நாளை நாம் விட்டுவிட மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலையாலின் அஷர், 10 இரவுகள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி கூறுகின்றான். தஃப்ஸீருடைய உலமாக்கள் எல்லா அறிஞர்களும் வலையாலின் அஷர், 10 இரவுகள் என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துக்கு சொல்லுகின்ற பொழுது துல்ஹஜ்ஜுடைய முந்தின 10 நாட்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அந்த 10 நாளுடைய மகிமையை, சிறப்பை விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அதனை சத்தியம் பண்ணி கூறுகின்றான். அல்லாஹ் சத்தியம் பண்ணி கூறக்கூடிய அளவுக்கு முக்கியம் வாய்ந்த நாட்கள் தான் அந்த 10 நாட்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த நாட்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, இந்த 10 நாட்களும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் ஏனைய நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்களை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்வதை விட இந்த நாட்கள் சிறந்ததா என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஆனால் ஒரு மனிதனை தவிர. அந்த மனிதன் தன்னுடைய பொருளாதாரம், உயிர் எல்லாத்துடனும் அந்த யுத்தத்திலே தியாகம் செய்யப்படுகிறார், கொலை செய்யப்படுகிறாரே, அவரை தவிர. யுத்தத்துக்கு போய் திரும்பி வருவாரே, அதைவிட இந்த நாட்களில் அமல் செய்வது சிறந்தது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான், இந்த நாட்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வயத்குரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமி மஅலூமாத், அறியப்பட்ட இந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூறி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மிருகங்களை அறுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அறியப்பட்ட அந்த நாட்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வது இந்த துல்ஹஜ்ஜுடைய முந்திய 10 நாட்கள் என்பதாகும். அதே போன்று இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றுதான், அந்த நாளிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 நாட்களில் ஒரு நாளை வைத்திருக்கின்றான். அந்த நாள் தான் அரஃபா என்று சொல்லக்கூடிய நாள். எனவே அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வளமையாக ஒவ்வொரு நாள் இரவும் பிந்திய பகுதியில் கீழ்வானத்துக்கு இறங்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், அன்றைய தினம் அரஃபா தினத்திலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா கீழ்வானத்துக்கு இறங்கி வருகின்றான். வந்து மலக்குமார்களிடத்திலே, வானவர்களிடத்திலே பெருமை பாராட்டி பேசுகின்றான். இந்த ஹஜ்ஜாஜிகளை பார்த்து, இதோ இங்கே குழும்பி இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தீர்களா, அவர்கள் தலைவிரி கோலமாக புழுதி படிந்தவர்களாக இங்கு வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நாளும் இந்த 10 நாட்களில் இருக்கிறது. அதே போன்று இந்த 10 நாட்களில் ஒன்றுதான் நாம் துல்ஹஜ்ஜுடைய 10ஆம் நாள் பெருநாள் என்று சொல்லக்கூடிய யௌமுன் நஹர், அந்த நாளும் இந்த 10 நாட்களுக்குள் அடங்குகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலமுல் அய்யாமி இந்தல்லாஹ் யௌமுன் நஹர், அல்லாஹ்வுடத்திலே இந்த நாட்களிலும் சிறந்தது பெருநாளுடைய தினம், அதற்கு பிறகு 11ஆம் நாள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏன் இந்த 10 நாட்கள் ஏனைய நாட்களை விட சிறந்தது என்று சொல்லுகின்ற பொழுது, அதற்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களில் எங்களுடைய இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இருக்கக்கூடிய ஐந்து வணக்கங்களில் நான்கு வணக்கங்களை இந்த நாட்களில் சேர்த்து வைத்திருக்கின்றான். அதில் ஒன்று தொழுவது, அதே போன்று நோன்பு வைப்பது, அதே போன்று தர்மம் கொடுப்பது, அதே போன்று ஹஜ் செய்வது. இப்படிப்பட்ட முக்கியமான நாலு கடமைகள் இந்த நாட்களில் ஒன்று சேருகின்ற காரணத்தினால் இந்த பத்து நாட்கள் ஏனைய நாட்களை விட சிறந்தது என்பதை இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு நாளை குறிப்பிட்டு இந்த நாளில் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிட்டு அமல் செய்ய முடியாது. அது வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் கூட. ஆனால் இந்த பத்து நாட்களை பொறுத்தவரையில், இந்த பத்து நாட்களில் அந்த மனிதன் என்னென்ன வணக்கங்களெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த வணக்கங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த நாட்களில் வைத்திருக்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதனை எங்களுக்கு அனுமதித்து இருக்கின்றார்கள். அதனால் தான் சொன்னார்கள், இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட வேறு எந்த அமலும் சிறந்தது கிடையாது. எனவே உயிர் தியாகம் செய்வதென்பது மிகவும் ஒரு முக்கியமான வணக்கம். அந்த வணக்கமுமா என்று கேட்ட பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அதுவும் தான். ஒருவர் கொல்லப்படாமல் திரும்பி வந்தால் அதைவிட சிறந்தது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஹஜ், அதாவது ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம், அது இஸ்லாத்தில் மிகவும் பெருமதி வாய்ந்தது. அதில் கொலை செய்யப்பட்ட ஒரு மனிதருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவர் நேரடியாக சுவர்க்கம். எனவே உலகத்திலே முஸ்லீம்களாக மோமீன்களாக வாழக்கூடியவர்கள் அனைவரும் ஆசை வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வணக்கம், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எண்ணுகின்றார்கள், ஆசை வைக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது எங்களுடைய சூழலில் இல்லை. இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் ஒன்று இருக்கின்ற சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கின்ற சொன்னால், அது இந்த பத்து நாட்கள். இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் இந்த பத்து நாட்களிலே ஒருவர் செய்யக்கூடிய அமல் முஜாஹிதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது அல்லாமல் இந்த மாதத்திலே நாம் குர்ஆனை ஓதி மற்றவர்களுக்கு ஓதி கொடுத்து நாம் அதனை படித்து கொண்டிருப்பதும் கூட பெரிய ஜிஹாதாக கருதப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபலா துதுஇல் காஃபிரீன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நபியே, நீங்கள் காஃபிர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம். வஜாஹிதுஹும் ஜிஹாதன் வஜாஹிதுஹும் பிஹி, அந்த குர்ஆனை கொண்டு அவர்களுடன் நீங்கள் போர் புரியுங்கள். ஜிஹாதன் கபீரா, பெரிய போர் புரியுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இந்த பத்து நாட்களில் நாம் எங்களுடைய குர்ஆனை ஓதுவது, படிப்பது, படித்து கொடுப்பது போன்ற அந்த வணக்கத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதை விட பெரிய ஜிஹாத் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையில் நமக்கு சுட்டி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, எனவே அப்படிப்பட்ட அந்த பத்து நாட்களில் சில வணக்கங்கள் இருக்கின்றன. அவைகளை நாம் செய்வதன் மூலமாக இந்த பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒன்றுதான், இந்த மாதத்திலே இந்த பத்து நாட்களிலே செய்ய வேண்டிய வணக்கங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது, யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கின்றானோ அவர்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று யாருக்கெல்லாம் இந்த பத்து நாட்களுக்குள் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள் அந்த உம்ராவையும் செய்து கொள்ள வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் உம்ரது இலல் உம்ரதி கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு உம்ரா மற்ற உம்ரா அடுத்த உம்ராவுக்கு இடைப்பட்ட சிறிய பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கான கூலி சுவர்க்கம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த மாதத்தில் முதலாவதாக செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஒன்று, யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஹஜ் கடமையை கடமையாக்கி இருக்கின்றானோ, வசதியை தந்திருக்கின்றானோ, அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்டிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த புனித ஸ்தலத்தை அடிக்கடி சந்திக்க கூடிய ஒரு பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். பெரும் பெரும் இலட்சக்கணக்கான சம்பளங்கள் எடுக்கக்கூடியவர்கள் கூட வெளிநாடுகளிலிருந்து இந்த புனித ஸ்தலத்தை இதுவரைக்கும் சந்திக்காமல் இருக்கின்றார்கள். ஆனால் குறைந்த சம்பளத்தை எடுக்கக்கூடியவர்களுக்கு கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அடிக்கடி அங்கு சென்று உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை வச்சிருக்கின்றான். அது அல்லாமல் இன்னும் சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றான். அவர்கள் மீது ஹஜ் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் கடமையாகிவிட்டது, நான் அடுத்த வருஷம் செய்வேன், அடுத்த வருடம் செய்வேன் என்று சொல்லி அவர்கள் பிற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய முதலாவது வணக்கம் ஹஜ் கடமையாக இருக்கிறது. அதே போன்று இன்னும் நாம் இந்த மாதத்திலே செய்ய வேண்டிய அடுத்த வணக்கங்கள் ஒன்றுதான், நாம் நோன்பு வைப்பது. ஏனென்று சொன்னால் இந்த 10 நாட்களில் முதல் நாளிலிருந்து 10ஆம் நாள் வரைக்கும் நான் நோன்பு வைக்கலாம், 9ஆம் நாள் மாத்திரம்தான் நோன்பு வைக்க வேண்டும் என்று கிடையாது. காரணம், இந்த நாட்களில் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் பெரிய கூலி இருப்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக நோன்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர நோன்பு மாத்திரம் அது எனக்குரியது என்று அல்லாஹ் அந்த வணக்கத்தை அவனுடன் தொடர்பு படுத்தி கூறுகின்றான். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு வணக்கம் தான் நோன்பு. அது எனக்குரியது, நானே அதற்கு கூலி வழங்குகின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று அந்த 9 நாட்களில் நாம் நோன்பு வைப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் குறிப்பாக 9ஆம் நாள் அரஃபா தினத்தில் நோன்பு வைப்பது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் அரஃபா தினத்திலே வைக்கக்கூடிய அந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் முன்பின் 2 வருடங்களுக்குரிய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் இன்னும் ஒன்றுதான், வளமையாக செய்து வரக்கூடிய 5 நேர தொழுகை. எல்லாரும் தொழுகின்றார்கள், ஆனால் பள்ளியிலே இக்காமத்து சொல்லப்படுகிறது, இவர்கள் வீட்டில் தொழுகின்றார்கள் அல்லது பிந்தி போய் 2வது ஜமாத்தாக தொழுகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த குறிப்பிட்ட இந்த 10 நாட்களில் நாம் அவ்வல் ஜமாத்தாக இருந்து இமாமுடன் சேர்ந்து தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 10 நாட்களை கொண்டு சத்தியம் பண்ணி கூறுவதற்கு முன்னால் வல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகை மீது சத்தியமாக என்று, அதிகாலை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் பண்ணி கூறக்கூடிய அளவுக்கு மிகவும் முக்கியம் வாய்ந்த, எல்லோரும் கவனீனமாக இருக்கக்கூடிய ஒரு தொழுகை தான் ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கின்றது. எனவே ஒரு பள்ளியில் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நேரம் என்று சொன்னால் அது சுபஹ் தொழுகையாக இருக்க வேண்டும். காரணம், எல்லோரும் தங்களுடைய வேலைகளுக்கெல்லாம் சென்று விட்டு திரும்பி வந்து அவர்களுடைய வீடுகளிலே தங்குகின்றார்கள். எனவே சுபஹ் அதிகாலையில் சுபஹ் தொழுகையில் தான் ஒரு பள்ளியிலே அதிகமான மக்கள் இருக்க வேண்டும். ஆனால் இன்று மக்களுடைய நிலை என்னவென்று சொன்னால் சுபஹ் தொழுகைக்குத்தான் ஆக குறைந்த நிலையில் நாம் மக்களை காணுகின்றோம். ஒரு சஃப்ல அறவாசிக்கு இருப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் குறிப்பாக இந்த 10 நாட்களில் தொழுகையை முழுமையாக பேணி தொழுவதுடன் இந்த ஃபஜ்ர் தொழுகையும் நாம் ஜமாத்துடன் தொழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இந்த ஹதீஸின் இறுதி பகுதியிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஅக்ஸிரு ஃபீஹின்னத் மின தஹ்லீல், அந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அதே போன்று அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். அடுத்ததாக இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு வணக்கம், பொதுவாக எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய வணக்கங்களாக இருந்தாலும் இந்த வணக்கங்களை நாம் இந்த காலங்களில் செய்கின்ற பொழுது அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கங்களில் இன்னும் ஒன்றுதான் நாம் தர்மம் கொடுப்பது. அன்புக்குரியவர்களே, இந்த தர்மத்தை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மா நக்கசத் சதகத்தும் மிம்மால், தர்மம் கொடுப்பதன் மூலமாக அவருடைய பொருள் குறைந்து விட மாட்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உயர்வை கொடுக்கின்றான், அவனை கண்ணியப்படுத்துகின்றான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த செய்தியையும் சொல்லுகின்றார்கள். காரணம், இந்த பொருள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் குடும்பங்கள் கூட சண்டை பிடிக்கக்கூடியவர்களாக, பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். சொந்த பந்தமாக இருந்தாலும், உற்றார்களாக இருந்தாலும் சொத்துக்களை பிரிக்கின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே சைத்தான் வந்து பிளவை ஏற்படுத்தி அவர்கள் பிரிந்து விடுவதை பார்க்கின்றோம். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் மன்னித்து விட்டான் என்று சொன்னான், அவனுடைய மன்னிப்புக்காக அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக பணிந்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்தி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று எங்களில் சிலர் நினைக்கலாம், இவ்வாறு தர்மம் கொடுப்பதற்கு நாம் பெரிய பெரிய சம்பளங்கள் எடுக்கவில்லை, நாம் எடுப்பதோ ஒரு 500 ரியால் அல்லது 800 ரியாலா தான் இருக்கிறது, இதில் எவ்வாறு நாம் தர்மம் கொடுப்பது என்று சிலர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சபக திர்ஹமுன் மியத அல்ஃபி திர்ஹமின், ஒரு திர்ஹம் 100,000 திர்ஹத்தை முந்திவிட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம், எப்படி அது 1,00,000 திர்ஹத்தை எவ்வாறு முந்த முடியும் என்று நினைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் சொன்னார்கள், ஒரு மனிதரிடத்திலே 2 திர்ஹங்கள் இருக்கின்றன, அதில் ஒன்றை அவர் தர்மமாக கொடுத்து விடுகிறார், இன்னும் ஒருவரிடத்திலே எண்ணிக்கையற்ற அளவுக்கு திர்ஹங்கள் இருக்கின்றன, அதில் ஒரு பகுதியை 1,00,000 திர்ஹத்தை அவர் தர்மமாக கொடுக்கின்றார். ஏற்கனவே 2 திர்ஹங்கள் இருந்து 1 திர்ஹம் கொடுத்தவர் தன்னுடைய சொத்தில் பாதி பங்கை கொடுத்த நன்மை அவருக்கு கிடைக்கிறது, அவரோ இருக்கக்கூடிய சொத்தில் ஒரு சிறிய பகுதியை தான் கொடுத்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிசிக்கி தம்ரத்தின், ஒரு ஈத்த பல கீத்தை ஏனும் கொடுத்து நீங்கள் நரகை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கீத்து என்பது எப்பொழுது வரும் என்று சொன்னால், பாதி இருந்தால் தான் கீத்து வரும். எனவே அந்த அளவுக்கு குறைந்த அளவு எங்களிடத்தில் இருந்தாலும் அதில் ஒரு சிறிய பகுதியை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று அந்த நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்து நல்ல பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் முதல் ஹொத்துபா பிரசங்கத்தில் இந்த முந்தின 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்ன என்பவற்றை நாம் பார்த்தோம். இப்பொழுது இறுதியாக இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு வணக்கங்களில் ஒன்றுதான் நாம் உலுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை நாம் நிறைவேற்றுவது. சிலர் உலுஹியாவை பொறுத்தவரையில் ஒரு மாட்டுக்கு அல்லது ஒரு ஆட்டுக்கு இவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டுமா என்று யோசித்து அல்லாஹ்விடத்தில் வியாபாரம் செய்வதற்கு கஞ்சத்தனத்தை பார்க்கின்றார்கள். அதே நேரத்தில் தனக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஐபோன் வாங்கி கொடுப்பதில் அவர் எந்த கவலையும் படவில்லை. எனவே உலகத்தில் வியாபாரம் செய்வதற்கு அவர் ஆசைப்படுகிறார், அல்லாஹ்வுடன் வியாபாரம் செய்வதற்கு கஞ்சத்தனம் பார்க்கின்றார். எனவே இந்த உல்ஹியா என்று சொல்லக்கூடிய அந்த கடமை யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். எனவே உல்ஹியா என்று சொல்லக்கூடியது, அதாவது ஆடு மாடு ஒட்டகங்களிலிருந்து அல்லாஹ்வுக்காக அறுத்து கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர், உனது இறைவனுக்காக தொழுது, உனது இறைவனுக்காக அறுத்து பலியிடும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே தொழுது முடிந்ததன் பின்னால் அறுக்கப்படக்கூடிய ஒரு வணக்கமாக இருந்தால் அது உலுஹியாவாகத்தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்திலே தொழுகையின் பின்னால் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். எனவே இந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் அதனை நிறைவேற்றலாம், இங்கே ஊரிலே இருக்கக்கூடியவர்களும் அதை நிறைவேற்றலாம், எல்லோரும் நிறைவேற்றக்கூடிய ஒரு வணக்கம் தான் இந்த உல்ஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம். இதன் சட்டம் என்னவென்று சொன்னால், சில அறிஞர்கள் இது வாஜிப் என்று சொல்லுகின்றார்கள், இன்னும் சில அறிஞர்கள் இது மிக விரும்பத்தக்க சுன்னத்து என்று சொல்லுகின்றார்கள். அதாவது இதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் ஒரு ஆட்டை அறுத்து கொடுப்பார், அவரும் அதிலிருந்து சாப்பிடுவார், மற்றவர்களுக்கும் அதை சாப்பிட கொடுப்பார் என்ற செய்தி இப்னு மாஜாவிலே திருமதியிலே பதிவாகி இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் எங்களிடத்தில் வசதி இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு ஆட்டை அறுப்பது. ஒரு வீட்டு தலைவர் ஒரு ஆட்டை அறுக்கின்ற பொழுது அவர் உட்பட அவர் யாருக்கு யார் யாருக்கெல்லாம் செலவு செய்கிறாரோ அவர்களெல்லாம் அவர்கள் எல்லோருக்கும் அந்த கூலி கிடைத்துவிடும். எனவே இந்த மாட்டை பொறுத்தவரையில், மாடாக இருந்தால் ஒரு மாட்டில் ஏழு பேர்கள் சேர்ந்து பங்கெடுக்கலாம். அதே போன்று ஒட்டகமாக இருந்தால் ஏழு பேர்கள் அதில் சேர்ந்து கொள்ளலாம். ஆடாக இருந்தால் ஒருவர் மாத்திரம்தான் அதனை கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒட்டகமாக இருந்தால் அதனுடைய வயது எல்லை 5 வயதை பூர்த்தியாகி 6வது வயதை அடைந்திருக்க வேண்டும். மாடாக இருந்தால் 2 வருடம் பூரணமாகி 3 வருடத்தை அடைந்திருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வருடம் பூரணமாகி 2வது வருடத்தை அடைந்திருக்க வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சஹாபி என்ன செய்தார் என்று சொன்னால், புகாரியிலே பதிவாகியுள்ள செய்தி, அவர்கள் ஹஜ் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஆட்டை அறுத்து அவரும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது உறவினர்களுக்கும் கொடுத்து விட்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பெருநாள் தொழுகை முடிந்ததன் பின்னால் சொல்லுகிறார், நபி அவர்களே, என்னிடத்தில் ஒரு ஆடு இருந்தது, அதனை அறுத்து நானும் எடுத்துக்கொண்டு பக்கத்து வீட்டார்களுக்கும் நான் கொடுத்தேன் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது உதுஹியா கிடையாது, அது ஒரு சதக்கா என்று சொன்னார்கள். எனவே நீ மறுபடியும் உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி சொன்னார், நபி அவர்களே, என்னிடத்தில் 6 மாதம் பூர்த்தி அடைந்த ஒரு கண்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறது, அப்படியா, அதை கொடுத்து விடு, இது உனக்கு மட்டும் இந்த சட்டம் என்று சொன்னார்கள். ஏன், 1 வருடம் பூர்ணமாக இருக்க வேண்டும், அவர் ஏற்கனவே கொடுத்தார், அதாவது கொடுக்க வேண்டிய அந்த நேரத்துக்கு முன்பு கொடுத்தார். எனவே நாம் எப்பொழுது இதனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் பெருநாள் தொழுகை முடிந்ததன் பின்னால் அதனை ஆரம்பிக்க வேண்டும். அதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு வெள்ளை கலந்த 2 ஆடுகளை 2 கொம்புடைய ஆட்டை தொழுது முடிந்ததன் பின்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாகியுள்ளது. எனவே தொழுகை முடிந்ததிலிருந்து அய்யாமு தஷ்ரீக்குடைய 3ஆம் நாள் சூரியன் மறையும் வரைக்கு நாம் இந்த வணக்கத்தை நாம் செய்யலாம். ஆனால் இந்த வணக்கத்தை செய்யக்கூடியவர்களுக்கு சில நிபந்தனைகள் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை எம்முடைய மக்கள் பெரிய ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டு அது ஒரு பெரிய குற்றம் என்று நினைத்து கொண்டு சிலர் இந்த காரியத்தை சுன்னாவை செய்யாமலே விட்டு விடுவார்கள். அது என்னவென்று சொன்னால், அதாவது யாராவது உல்ஹியா கொடுப்பதற்கு நாடி இருந்தால் அவர் துல்ஹஜ்ஜுடைய பிறை ஆரம்பத்திலிருந்து அந்த பிராணியை உல்ஹியாவை கொடுக்கும் வரைக்கும் தன்னுடைய முடிகளை வெட்டக்கூடாது, நகங்களை வெட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு சிலருக்கு முடிய வலிக்கணும், சிலாக்களுக்கு முடிய வெட்ட வேண்டும், சில இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. அதனால் அந்த வணக்கத்தை என்ன செய்கின்றார்கள், விட்டு விடுகின்றார்கள். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் தடுக்கப்பட்ட இந்த காரியங்களை செய்தால் அவர்கள் குற்றப்பரிகாரங்கள் நிறைவேற்றும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் உல்ஹியா கொடுப்பதற்காக நீயத்து வைத்ததன் பின்னால் ஒருவர் நகத்தை வெட்டினால் அல்லது முடியை வெட்டினால் அவர் என்ன குற்ற பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் யாராவது ஒருவர் இதில் ஏதாவது தவறுதலாக மறதியாக செய்துவிட்டாலும் கூட அது குற்றம் கிடையாது. எனவே யாருக்காவது இடையில் ஆசை வந்தால், உதாரணத்துக்கு பிறை ஐந்திலிருந்து நான் கொடுக்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் அந்த தினத்திலிருந்து அவர் நகங்களை முடிகளை வெட்டாமல் அவர் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியை பொறுத்தவரையில் நாம் அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றோம். எனவே நாம் கொடுக்கின்ற பொழுது நல்லதை அல்லாஹ் விரும்பக்கூடியதை வாங்கி கொடுக்க வேண்டும். அதிலும் சிலர் என்ன செய்வார்கள் சொன்னால், ஆக விலை குறைஞ்சத்தை வாங்கி என்ன எப்படியோ நான் குர்பானி கொடுத்தேன் என்ற பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்வார்கள். அது கிடையாது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்பானி கொடுக்கப்படக்கூடிய அந்த பிராணியின் பண்புகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக குருடாக இருக்கக்கூடாது, மிக நோயுற்றதாக இருக்கக்கூடாது, மிக மெலிந்ததாக இருக்கக்கூடாது, நொண்டியாக இருக்கக்கூடாது என்று பிரதானமான பெரிய குறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே நாம் எங்களுடைய அந்த பிராணியை அறுப்பதற்கு முன்னால் இப்படிப்பட்ட குறைகள் இல்லாமல் பார்த்து அவைகளை அறுக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பிராணியை அறுக்கின்ற பொழுது உயிருடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் அறுக்கலாம், இறந்த எங்களுடைய சகோதரர்களுக்கும் நாம் அவர்களுக்காக வேண்டியும் அதனை அறுத்து கொள்ளலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த குர்பானியை அறுக்கின்ற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லுவார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். சொல்லி அல்லாஹும ஹாதா அன்னி வ அம்மன் லம் யுதஹி மின் உம்மத்தி, யா அல்லாஹ் இந்த பிராணி எனக்காகவும் என்னுடைய உம்மத்தில் யார் யாரெல்லாம் உல்ஹியா கொடுக்கவில்லையோ அவர்களுக்காகவும் என்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக நியத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நாம் எங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரணித்திருந்தால் அவர்களுக்காக வேண்டியும் இந்த வணக்கத்தை நாம் நிறைவு செய்யலாம். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளை செய்து அதிலும் குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் ஊரில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் உதுஹியா என்று சொல்லக்கூடிய இந்த வணக்கத்தை பங்கெடுத்து இதையும் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.